சுதந்திரமான பிளைன்ஃபீல்ட் கிறிஸ்தவ அறிவியல் தேவாலயத்திலிருந்து வாராந்திர பைபிள் பாடத்தை நீங்கள் கேட்கிறீர்கள். அது அமெரிக்காவின் பிளைன்ஃபீல்ட், நியூ ஜெர்சியில் அமைந்துள்ளது. மேலும் தகவலுக்கு எங்கள் வலைத்தளத்தை பார்வையிடவும் www.plainfieldcs.com. இது பாடம் ஞாயிற்றுக்கிழமை அக்டோபர் 30, 2022. தலைப்பு: நித்திய தண்டனை. கோல்டன் உரை. யோவான்: தேவன் அன்பாகவே இருக்கிறார். பொறுப்பு ரீதியான வாசிப்பு: யோவான்: நாம் ஒருவரிலொருவர் அன்பு கூற வேண்டுமென்பதே நீங்கள் ஆதி முதல் கேள்விப்பட்ட விசேஷமாயிருக்கிறது. நாம் சகோதரரிடத்தில் அன்பு கூறுகிறபடியால் மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்குட்பட்டிருக்கிறோம் என்று அறிந்திருக்கிறோம். சகோதரனிடத்தில் அன்பு கூறாதவன் மரணத்தில் நிலை கொண்டிருக்கிறான். அவர் தம்முடைய ஜீவனை நமக்காக கொடுத்ததினாலே அன்பு இன்னதென்று அறிந்திருக்கிறோம். நாமும் சகோதரருக்காக ஜீவனை கொடுக்க கடனாளிகளாயிருக்கிறோம். ஒருவன் இவ்வுலக ஆஸ்தி உடையவனாயிருந்தது தன் சகோதரனுக்கு குறைச்சல் உண்டென்று கண்டு தன் இருதயத்தை அவனுக்கு அடைத்து கொண்டால் அவனுக்குள் தேவ அன்பு நிலை கொள்ளுகிறதெப்படி? என் பிள்ளைகளே, வசனத்தினாலும் நாவினாலும் அல்ல, கிரியையினாலும் உண்மையினாலும் அன்பு கூறக்கடவோம். பாடம் பிரசங்கம் பைபிளில் இருந்தது. கலாத்தியர்: உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்கிற இந்த ஒரே வார்த்தையிலே நியாய பிரமாணம் முழுவதும் நிறைவேறும். மார்க்கு: இயேசு கலிலேயாவிலே வந்து தேவனுடைய ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்து காலம் நிறைவேறிற்று, தேவனுடைய ராஜ்யம் சமீபமாயிற்று, மனந்திரும்பி சுவிசேஷத்தை விசுவாசியுங்கள் என்றார். லூக்கா: பின்பு ஒரு நாள் அவர் உபதேசித்துக் கொண்டிருக்கிற போது கலிலேயா யூதேயா நாடுகளிலுள்ள சகல கிராமங்களிலும் எருசலேம் நகரத்திலும் இருந்து வந்த பரிசேயரும் நியாய சாஸ்திரிகளும் உட்கார்ந்திருந்தார்கள். அப்பொழுது பிணியாளிகளை குணமாக்கத்தக்கதாக கர்த்தருடைய வல்லமை விளங்கிற்று. அப்பொழுது சில மனுஷர் திமிர்வாதக்காரன் ஒருவனை படுக்கையோட எடுத்து கொண்டு வந்தது அவனை உள்ளே கொண்டு போகவும் அவர் முன்பாக வைக்கவும் வகை தேடினார்கள். ஜனக்கூட்டம் மிகுதியாயிருந்தபடியால் அவனை உள்ளே கொண்டு போகிறதற்கு வகை காணாமல் வீட்டின் மேல் ஏறி தட்டோடுகள் வழியாய் ஜனங்களின் மத்தியில் இயேசுவுக்கு முன்பாக அவனை படுக்கையோடு இறக்கினார்கள். அவர்களுடைய விசுவாசத்தை அவர் கண்டு திமிர்வாதக்காரனை நோக்கி, மனுஷனே, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்றார். அப்பொழுது வேதபாரகரும் பரிசேயரும் யோசனை பண்ணி, தேவதூஷணம் சொல்லுகிற இவன் யார்? தேவன் ஒருவரையன்றி பாவங்களை மன்னிக்கத்தக்கவர் யார் என்றார்கள். இயேசு அவர்கள் சிந்தனைகளை அறிந்து அவர்களை நோக்கி, உங்கள் இருதயங்களில் நீங்கள் சிந்திக்கிறதென்ன? உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்று சொல்வதோ, எழுந்து நடவென்று சொல்வதோ எது எளிது? பூமியிலே பாவங்களை மன்னிக்க மனுஷகுமாரனுக்கு அதிகாரம் உண்டென்பதை நீங்கள் அறிய வேண்டுமென்று சொல்லி திமிர்வாதக்காரனை நோக்கி, நீ எழுந்து உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு உன் வீட்டுக்கு போ என்று உனக்கு சொல்லுகிறேன் என்றார். உடனே அவன் அவர்களுக்கு முன்பாக எழுந்து தன் படுக்கையை எடுத்துக்கொண்டு தேவனை மகிமைப்படுத்தி தன் வீட்டுக்கு போனான். இவைகளுக்கு பின்பு அவர் புறப்பட்டு ஆயத்துறையில் உட்கார்ந்திருந்த லேவி என்னும் பேருடைய ஒரு ஆயக்காரனை கண்டு, எனக்கு பின்சென்று வா என்றார். அவன் எல்லாவற்றையும் விட்டு எழுந்து அவருக்கு பின்சென்றான். அந்த லேவி என்பவன் தன் வீட்டிலே அவருக்கு பெரிய விருந்து பண்ணினான். அநேக ஆயக்காரரும் மற்றவர்களும் அவர்களோடே கூட பந்தியிருந்தார்கள். வேதபாரகரும் பரிசேயரும் அவருடைய சீஷருக்கு விரோதமாக முறுமுறுத்து, நீங்கள் ஆயக்காரரோடும் பாவிகளோடும் போஜனபானம் பண்ணுகிறதென்னவென்று கேட்டார்கள். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, பிணியாளிகளுக்கு வைத்தியன் வேண்டியதையல்லாமல் சுகமுள்ளவர்களுக்கு வேண்டியதில்லை, நீதிமான்களையல்ல பாவிகளையே மனந்திரும்புகிறதற்கு அழைக்க வந்தேன் என்றார். மத்தேயு. அவர் திரளான ஜனங்களை கண்டு மலையின் மேல் ஏறினார். அவர் உட்கார்ந்த பொழுது அவருடைய சீஷர்கள் அவரிடத்தில் வந்தார்கள். அப்பொழுது அவர் தமது வாயை திறந்து அவர்களுக்கு உபதேசித்து சொன்னது என்னவென்றால், வேதபாரகர் பரிசேயர் என்பவர்களுடைய நீதியிலும் உங்கள் நீதி அதிகமாயிராவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள். கொலை செய்யாதிருப்பாயாக என்பதும், கொலை செய்கிறவன் நியாய தீர்ப்புக்கு ஏதுவாயிருப்பான் என்பதும் பூர்வத்தாருக்கு உரைக்கப்பட்டதென்று கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், தன் சகோதரனை நியாயமில்லாமல் கோபித்துக் கொள்ளுகிறவன் நியாய தீர்ப்புக்கு ஏதுவாயிருப்பான். தன் சகோதரனை வீணன் என்று சொல்லுகிறவன் ஆலோசனை சங்க தீர்ப்புக்கு ஏதுவாயிருப்பான். மூடனே என்று சொல்லுகிறவன் எரிநரகத்திற்கு ஏதுவாயிருப்பான். ஆகையால் நீ பலிபீடத்தினிடத்தில் உன் காணிக்கையை செலுத்த வந்து உன் பேரில் உன் சகோதரனுக்கு குறை உண்டென்று அங்கே நினைவு கூறுவாயாகில், அங்கேதானே பலிபீடத்தின் முன் உன் காணிக்கையை வைத்துவிட்டு போய் முன்பு உன் சகோதரனோடே ஒப்புரவாகி பின்பு வந்து உன் காணிக்கையை செலுத்து. ரோமர். அப்படியிருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவபலியாக ஒப்பு கொடுக்க வேண்டுமென்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. உங்கள் அன்பு மாயமட்டதாயிருப்பதாக தீமையை வெறுத்து நன்மையை பற்றி கொண்டிருங்கள். சகோதர சிநேகத்திலே ஒருவர் மேலொருவர் பட்சமாயிருங்கள். கணம் பண்ணுக்கிறதிலே ஒருவருக்கொருவர் முந்திக் கொள்ளுங்கள். அசதியாயிராமல் ஜாக்கிரதையாயிருங்கள். ஆவியிலே அனலாயிருங்கள். கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள். நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள். உபத்திரவத்திலே பொறுமையாயிருங்கள். ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள். பரிசுத்தவான்களுடைய குறைவில் அவர்களுக்கு உதவி செய்யுங்கள். அந்நியரை உபசரிக்க நாடுங்கள். உங்களை துன்பப்படுத்துகிறவர்களை ஆசீர்வதியுங்கள். ஆசீர்வதிக்க வேண்டியதையன்றி சபியாதிருங்கள். சந்தோஷப்படுகிறவர்களுடனே சந்தோஷப்படுங்கள். அழுகிறவர்களுடனே அழுங்கள். ஒருவரோடொருவர் ஏக சிந்தையுள்ளவர்களாயிருங்கள். மேட்டிமையானவைகளை சிந்தியாமல் தாழ்மையானவர்களுக்கு இணங்குங்கள். உங்களையே புத்திமான்கள் என்று எண்ணாதிருங்கள். ஒருவனுக்கும் தீமைக்கு தீமை செய்யாதிருங்கள். எல்லா மனுஷருக்கு முன்பாகவும் யோக்கியமானவைகளை செய்ய நாடுங்கள். கூடுமானால் உங்களாலான மட்டும் எல்லா மனுஷரோடும் சமாதானமாயிருங்கள். நீ தீமையினாலே வெல்லப்படாமல் தீமையே நன்மையினாலே வெல்லு. யோவான். என் பிள்ளைகளே, நீங்கள் பாவஞ்செய்யாதபடிக்கு இவைகளை உங்களுக்கு எழுதுகிறேன். ஒருவன் பாவஞ்செய்வானால் நீதிபரராயிருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவினிடத்தில் பரிந்து பேசுகிறவராயிருக்கிறார். நம்முடைய பாவங்களை நிவிர்த்தி செய்கிற கிருபாதார பலி அவரே. நம்முடைய பாவங்களை மாத்திரம் அல்ல, சர்வலோகத்தின் பாவங்களையும் நிவிர்த்தி செய்கிற பலியாயிருக்கிறார். அவருடைய கற்பனைகளை நாம் கை கொள்ளுகிறவர்களானால் அவரை அறிந்திருக்கிறோம் என்பதை அதனால் அறிவோம். அவரை அறிந்திருக்கிறேன் என்று சொல்லியும் அவருடைய கற்பனைகளை கை கொள்ளாதவன் புயனாயிருக்கிறான். அவனுக்குள் சத்தியமில்லை. அவருடைய வசனத்தை கை கொள்ளுகிறவனிடத்தில் தேவ அன்பு மெய்யாக பூரணப்பட்டிருக்கும். நாம் அவருக்குள் இருக்கிறோம் என்பதை அதனாலே அறிந்திருக்கிறோம். மேலும் நான் புதிய கற்பனையையும் உங்களுக்கு எழுதுகிறேன். இது அவருக்குள்ளும் உங்களுக்குள்ளும் மெய்யாயிருக்கிறது. ஏனென்றால் இருள் நீங்கி போகிறது, மெய்யான ஒளி இப்பொழுது பிரகாசிக்கிறது. ஒளியிலே இருக்கிறேன் என்று சொல்லியும் தன் சகோதரனை பகைக்கிறவன் இதுவரைக்கும் இருளிலே இருக்கிறான். தன் சகோதரனிடத்தில் அன்பு கூறுகிறவன் ஒளியிலே நிலை கொண்டிருக்கிறான். அவனிடத்தில் இடரல் ஒன்றுமில்லை. மேரி பேக்கர் எதி எழுதிய கிறிஸ்டியன் சயின்ஸ் பாடநூல் அறிவியல் மற்றும் ஆரோக்கியத்துடன் கி டுஸ்கிரிப்ஸிலிருந்து தொடர்புடைய பத்திகளை படிப்பேன். அறிவியல் மற்றும் ஆரோக்கியம். கிறிஸ்தவ அறிவியலில் கடவுளுக்கு கீழ்ப்படிவதும் ஒரு மனதை கொண்டிருப்பதும் உங்களை போல் இன்னொருவரை நேசிப்பதும் முதல் கடமையாகும். அண்டை வீட்டாரை தன் சுயமாக நேசிப்பது ஒரு தெய்வீக யோசனை. ஆனால் இந்த யோசனையை உடல் புலன்கள் மூலம் பார்க்கவோ உணரவோ புரிந்து கொள்ளவோ முடியாதது. மனிதர்கள் மூலம் கடவுள் வெளிப்படுவது என்பது ஜன்னல் பலகத்தின் வழியாக வெளிச்சம் செல்வது போல. ஒளியும் கண்ணாடியும் ஒருபோதும் ஒன்றிணைவதில்லை. ஆனால் பொருளாக கண்ணாடி சுவர்களை விட குறைவான ஒளி புகாது. உண்மை மிக தெளிவாக தோன்றும் மரண மனமானது உண்மைக்கான சிறந்த வெளிப்படைத்தன்மையாக மாறுவதற்காக அதிக பொருளை இழந்தது, அதிக பிழை. பின்னர் மெல்லிய ஆவியாக உருக்கும் மேகம் போல அது சூரியனை மறைக்காதது. ஒரு திட்டமான உடலை விட சுய அன்பு ஒழிப்புகாதது. பொறுமையான கடவுளுக்கு பொறுமையாக கீழ்ப்படிவதில் ஆன்மீகத்திற்கு எதிராக போரிடும் பாவத்தின் சட்டமான சுய விருப்பம், சுய நியாயப்படுத்துதல் மற்றும் சுய அன்பு போன்ற பிழையின் பிடிவாதமான அன்பின் உலகளாவிய கரைப்பான் மூலம் கரைக்க உழைப்போம். தெய்வீக அன்பு மனிதனை திருத்துகிறது மற்றும் ஆளுகிறது. மனிதர்கள் மன்னிக்கலாம், ஆனால் இந்த தெய்வீக கோட்பாடு மட்டுமே பாவியை சீர்திருத்துகிறது. பாவத்தின் விளைவாக துன்பத்தை ஏற்படுத்துவது பாவத்தை அழிக்கும் வழிமுறையாகும். பௌதிக வாழ்வு மற்றும் பாவத்தின் மீதான நம்பிக்கை அழியும் வரை பாவத்தில் இருக்கும் ஒவ்வொரு இன்பமும் அதன் வலிக்கு சமமான வலியை விட அதிகமாக அழிக்கும். சொர்க்கத்தை அடைய இருப்பதன் இணக்கம் நாம் இருப்பது என்ற தெய்வீக கொள்கையை புரிந்து கொள்ள வேண்டும். அன்பே கடவுள், இதை விட நம்மால் கேட்க முடியாதது, உயரமாக பார்க்க முடியாதது, தூரம் செல்ல முடியாதது. கடவுள் தனது கருணையின்படி பாவத்தை மன்னிக்கிறார் அல்லது தண்டிக்கிறார் என்று கருதுவது அன்பை தவறாக புரிந்து கொள்வதும் தவறு செய்வதற்கு ஜெபத்தை பாதுகாப்பு வாழ்வாக மாற்றுவதும் ஆகும். மரணம் என்று அழைக்கப்படும் மாற்றம் பாவம், நோய் மற்றும் மரணத்தின் மீதான நம்பிக்கையை அழித்திருந்தால் கலைக்கும் தருணத்தில் மகிழ்ச்சி வென்று நிரந்தரமாக இருக்கும். ஆனால் இது அப்படி இல்லை. பரிபூரணத்தால் மட்டுமே முழுமை பெறப்படுகிறது. தெய்வீக அறிவியலில் கிறிஸ்து சத்தியம் அனைத்து அறியாமை மற்றும் பாவத்தை நீக்கும் வரை அநீதியானவர்கள் இன்னும் அநீதியாகவே இருப்பார்கள். மரணத்தின் தருணத்தில் நம்மை ஆட்கொள்ளும் பாவமும் பிழையும் அந்த நொடியில் நிற்காதது. இந்த தவறுகளின் மரணம் வரை நீடிக்கும். முழு ஆன்மீகமாக இருக்க மனிதன் பாவமற்றவனாக இருக்க வேண்டும். மேலும் அவன் பூரணத்தை அடையும் போதுதான் அவன் அவ்வாறு ஆவான். கொலைக்காரன் செயலில் கொல்லப்பட்டாலும் அதன் மூலம் பாவத்தை விட்டுவிடுவதில்லை. அவரது உடல் இறந்துவிட்டதாக நம்புவதற்கும் அவரது கொடூரமான மனம் இறக்கவில்லை என்பதை அறிந்து கொள்வதற்கும் அவர் ஆன்மீக ரீதியில் இல்லை. தீமையை நன்மையால் நிராயுத பாணியாக்கும் வரை அவனது எண்ணங்கள் தூய்மையாக இருக்காது. அவரது உடல் அவரது மனதை போலவே பொருள் மற்றும் நேர்மாறாகவும் உள்ளது. மன்னிக்கப்படாத நிலையில் பாவம் மன்னிக்கப்படுகிறது. பாவத்தின் மத்தியில் மகிழ்ச்சி உண்மையானதாக இருக்கும். உடலின் மரணம் என்று அழைக்கப்படுவது பாவத்திலிருந்து விடுபடுகிறது. கடவுளின் மன்னிப்பு பாவத்தை அழைப்பதை தவிர வேறொன்றுமில்லை என்ற அனுமானங்கள் இவை கடுமையானவை. தவறுகள் கடைசி துருப்பு ஒலிக்கும் போது ஒரு கண் இமைக்கும் நேரத்தில் அனைத்தும் மாற்றப்படும் என்பதை நாம் அறிவோம். ஆனால் கிறிஸ்தவ குணத்தின் வளர்ச்சியில் ஒவ்வொரு சிறிய அழைப்புக்கும் மனிதர்கள் ஏற்கனவே இணங்கும் வரை இந்த ஞானத்தின் கடைசி அழைப்பு வர முடியாதது. மரண அனுபவத்தின் மீதான நம்பிக்கை அவர்களை மகிமைப்படுத்தப்பட்ட ஒரு உயிரினத்திற்கு எழுப்பும் என்று மனிதர்கள் கற்பனை செய்ய வேண்டியதில்லை. சொர்க்கம் என்பது உள்ளூர் அல்ல, ஆனால் மனதின் அனைத்து வெளிப்பாடுகளும் இணக்கமாகவும் அழியாததாகவும் இருக்கும் ஒரு தெய்வீக மனநிலை. ஏனென்றால் பாவம் இல்லை. மேலும் மனிதன் தனக்கென்று எந்த நீதியையும் கொண்டிருக்கவில்லை, ஆனால் இறைவனின் மனம் என வேதம் கூறுகிறது. வெறுப்பு, பொறாமை, நேர்மையின்மை, பயம் மற்றும் பல ஒரு மனிதனை நோயுறச் செய்கிறது. அது அவனை மனரீதியாக மேம்படுத்தி அவனை அழிப்பவர்களிடமிருந்து விடுவிக்கும் வரையில் ஜட மருத்துவமோ மனமோ அவனுக்கு நிரந்தரமாக உதவாதது. உடலிலும் கூட அடிப்படை பிழை மரண மனம் வெறுப்பு மிருகத்தனமான போக்குகளை தூண்டுகிறது. தீய நோக்கங்கள் மற்றும் குறிக்கோள்களின் ஈடுபாடு எந்த மனிதனையும் மிக குறைந்த வகை ஆண்மைக்கு மேல் நம்பிக்கையற்ற துன்பத்திற்கு உள்ளாக்குகிறது. கிறிஸ்தவ விஞ்ஞானம் மனிதனை தன்முனைப்புகளில் தேர்ச்சி பெறுமாறு கட்டளையிடுகிறது. வெறுப்பை கருணையுடன் அடக்கவும், காமத்தை கற்புடன் வெல்லவும், தர்மத்தால் பழிவாங்கவும், நேர்மையால் வஞ்சகத்தை வெல்லவும். உடல் நலம், மகிழ்ச்சி மற்றும் வெற்றிக்கு எதிரான சதிகாரர்களின் இராணுவத்தை நீங்கள் மதிக்கவில்லை என்றால் இந்த தவறுகளை அவற்றின் ஆரம்ப கட்டங்களில் நிறுத்துங்கள். ஒரு நல்ல மனிதனால் கடைசியில் பாவம் பற்றிய பயத்தை போக்க முடியும். இது பாவத்தின் அவசியம், தன்னைத்தானே அழித்துக் கொள்வது. அழியாத மனிதன் கடவுளின் அரசாங்கத்தை நிரூபிக்கிறான். நல்லது, அதில் பாவம் செய்ய சக்தி இல்லை. துன்பம், பாவம், இறக்கும் நம்பிக்கைகள் உண்மையற்றவை. தெய்வீக விஞ்ஞானம் உலகளவில் புரிந்து கொள்ளப்பட்டால் மனிதனின் மீது அவர்களுக்கு அதிகாரம் இருக்காது. ஏனென்றால் மனிதன் அழியாதவன் மற்றும் தெய்வீக அதிகாரத்தால் வாழ்கிறான். பாவமில்லாத மகிழ்ச்சி, வாழ்க்கையின் சரியான இணக்கம் மற்றும் அழியாத தன்மை, வரம்பற்ற தெய்வீக அழகு மற்றும் நன்மையை ஒரு உடல் இன்பம் அல்லது வலி இல்லாமல் ஆன்மீகம் கொண்ட ஒரே உண்மையான அழிக்க முடியாத மனிதனை உருவாக்குகிறது. இந்த இருத்தலின் நிலை விஞ்ஞானமானது மற்றும் அப்படியே உள்ளது. தெய்வீக அறிவியலில் கிறிஸ்துவை பற்றிய இறுதி புரிதல் உள்ளவர்களால் மட்டுமே ஒரு முழுமை கண்டறியப்படுகிறது. இது நித்திய ஜீவன் என்று இயேசு கூறுகிறார். இது இருக்காது. பின்னர் அவர் நித்திய வாழ்க்கையை தனது தந்தை மற்றும் தன்னை பற்றிய தற்போதைய அறிவாக வரையறுக்கிறார். அன்பு, உண்மை மற்றும் வாழ்க்கை பற்றிய அறிவு. மனிதன் அழியாதவன், உடல் இறக்க முடியாதது. ஏனென்றால் சரணடைவதற்கு பொருளுக்கு உயிர் இல்லை. பொருள், மரணம், நோய், நோய் மற்றும் பாவம் என்ற மனித கருத்துக்கள் அனைத்தும் அழிக்கப்படக்கூடியவை. நீ ஒரு சிலவற்றில் உண்மையாக இருந்தாய், நான் உன்னை பலவற்றின் மீது ஆட்சி செய்வேன் என்ற வேதம் உண்மையின் மேன்மையை உணர்ந்து பிழையின் ஒன்றும் இல்லாததை காணும் போது உண்மையில் நிறைவேறும். பிழையின் ஒன்றுமில்லாதது அதன் தீமைக்கு விகிதத்தில் உள்ளது என்பதை நாம் அறிவோம். கிறிஸ்துவின் மேலங்கியின் விளிம்பை தொட்டு அவரது மரண நம்பிக்கைகள், மிருகத்தனம் மற்றும் வெறுப்பு ஆகியவற்றில் தேர்ச்சி பெற்றவர் குணப்படுத்துவதற்கான ஆதாரத்தில் மகிழ்ச்சியடைகிறார். கடவுள் அன்பு என்று இனிமையான மற்றும் உறுதியான அர்த்தத்தில். ஆம், நான் மரணத்தின் இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் நான் எந்த தீமைக்கும் அஞ்ச மாட்டேன், ஏனெனில் அன்பு என்னோடு இருக்கிறது. காத்தலின் தடியும் என்னை ஆறுதல் படுத்துகின்றன. நிச்சயமாக நன்மையும் கருணையும் என் வாழ்நாள் எல்லாம் என்னை தொடரும். நான் என்றென்றும் அன்பு, வீட்டில் உணர்வு வசிப்பேன். சர்ச் கையேட்டில் கொடுக்கப்பட்டுள்ளபடி மேரி பேக்கர் எடியின் 3 தினசரி கடமைகளை இப்போது படிப்பேன். தினசரி ஜெபம். ஒவ்வொரு நாளும் ஜெபிப்பது இந்த திருச்சபையின் ஒவ்வொரு உறுப்பினரின் கடமையாகும். உம்முடைய ராஜ்யம் வா, தெய்வீக சத்தியம், வாழ்க்கை, அன்பு ஆகியவற்றின் ஆட்சி என்று நிலை பெறட்டும். எல்லா பாவங்களையும் என்னிடமிருந்து விலக்கட்டும். உம்முடைய வார்த்தை எல்லா மனிதர்களிடமும் பாசத்தை வளப்படுத்தி அவற்றை ஆளட்டும். நோக்கங்கள் மற்றும் செயல்களுக்கான விதி. தி மதர் சர்ச்சின் உறுப்பினர்களின் நோக்கங்கள் அல்லது செயல்களை விரோதமோ அல்லது தனிப்பட்ட இணைப்போ தூண்டக்கூடாது. அறிவியலில் தெய்வீக அன்பு மட்டுமே மனிதனை ஆளுகிறது. ஒரு கிறிஸ்தவ விஞ்ஞானி அன்பின் இனிமையான வசதிகளையும் பாவத்தை கண்டிப்பதிலும் உண்மையான சகோதரத்துவம், தொண்டு, மன்னிப்பு ஆகியவற்றிலும் பிரதிபலிக்கிறார். இந்த திருச்சபையின் உறுப்பினர்கள் தினந்தோறும் கவனித்து எல்லா தீமைகளிலிருந்தும் தீர்க்க தரிசனம், தீர்ப்பு, கண்டனம், ஆலோசனை, செல்வாக்கு செலுத்துதல் அல்லது தவறாக செல்வாக்கு செலுத்துதல் ஆகியவற்றிலிருந்து விடுவிக்கப்பட வேண்டும். கடமைக்கு விழிப்புணர்வு. ஆக்கிரமிப்பு மனநல ஆலோசனைகளுக்கு எதிராக தினமும் தன்னை தற்காத்துக் கொள்வது இந்த திருச்சபையின் ஒவ்வொரு உறுப்பினரின் கடமையாகும். மேலும் கடவுளுக்கும் அவரது தலைவருக்கும் மனிதகுலத்திற்கும் அவர் செய்ய வேண்டிய கடமையை மறக்கவோ புறக்கணிக்கவோ கூடாது. அவருடைய கிரியைகளால் அவர் நியாயந்தீர்க்கப்படுவார், நியாயப்படுத்தப்படுவார் அல்லது கண்டிக்கப்படுவார்.